اعوذ باللہ من الشیطان الرجیم، بسم اللہ الرحمن الرحیم، وما توفیقی والاعتصامی الا باللہ، علیہ توکلت والیہ انیب، حسبی اللہ، نحمده ونصلی علی رسوله الکریم، اما بعد، فقد قال اللہ تبارک و تعالی فی کلامه القدیم والفرقانه المجید، اعوذ باللہ من الشیطان الرجیم، بسم اللہ الرحمن الرحیم، وما علمناه الشعر وما ينبغي له إن هو إلا ذكر وقرآن مبين لينذر من كان حيا ويحق القول على الكافرين، صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه، صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற நமத்துணை வேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் முடித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதை மனதிலே ஏற்றி அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், அமல் செய்கிற சந்தர்ப்பங்களை வாழ்க்கையில் தந்தாய். இதனுடைய ஆரம்பம் இதனுடைய முடிவு எல்லாம் முன்னையே சார்ந்தது. ரப்பே நாயனே, இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை இஸ்லாத்தின் மீது நிலைத்திருக்கக்கூடியவர்களாக நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மூதாதையர்களை யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற மக்களாக எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நேரம் இந்த உலகை விட்டு பிரிகிற போது உடல் ஆரோக்கியத்தோடும் யாருக்கும் எந்த விதமான கடன் பாக்கி இல்லாதவர்களாக எங்களுடைய வேலையை நாங்களே செய்து கொண்டு களிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகிற அந்த நல்ல அருவாகுகளில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை சுவனத்தினுடைய பூஞ்சோலையின் வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், அங்கே எங்களுக்கு குர்ஆனை நல்ல ஒரு துணைவனாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளையில் பெருமானாருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற அந்த பாக்கியமிக்க உம்மத்துகளில் யா அல்லாஹ் எங்களுடைய பெயரையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனபதியில் நபிமார்களோடும் சித்திகின்களோடும் சுஹதாக்களோடும் அன்மித்திருக்கிற நல்ல மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும் கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் எந்த குர்ஆனை நாங்கள் படிக்கிறோமோ அதன் மீது யா அல்லாஹ் ஆறாத ஒரு பிரியத்தை யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய உடம்பிலுடைய ஒவ்வொரு செல்லிலும் அதனுடைய பிரியத்தை யா அல்லாஹ் நீ ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், எந்த பெரியார்களுடைய இமாம்களுடைய கருத்துக்கள் சொல்லப்படுகிறதோ அவருடைய பாவங்களை மன்னித்து சுவனத்தில் அவர்களுக்கு உயர்ந்த தரஜாக்களை யா அல்லாஹ் நீ தருவாயாக. யா அல்லாஹ், இங்கே படிக்கக்கூடிய விஷயங்களை யா அல்லாஹ் புரிந்து கொள்ளுகிற, இதயத்தில் தேக்கிக் கொள்ளுகிற, அதை அமல் செய்கிற நல்ல மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் இந்த உலகத்திலே இருக்கிற அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் யா அல்லாஹ் நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை நீ பொருந்திக் கொண்டு கியாமத்து நாள் வரை இது போன்ற மஜ்லிஸுகள் உலகம் முழுக்க நடைபெறுவதற்கு யா அல்லாஹ் உன்னுடைய தனிப்பெரும் கிருபையால் நீ உதவி செய்வாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா யாசின் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான வாயினால் குர்ஆனினுடைய இதயம் என்று போற்றப்பட்ட சூரா யாசினின் விளக்க உரைகளை நாம் தொடர்படியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் கடந்த வாரத்திலே ஒமா அல்லம்னா ஹுஷார், நாம் நபி அவர்களுக்கு கவிதைகளை கற்றுக் கொடுக்கவில்லை என்கிற வாசகத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா சொன்ன சில பல செய்திகளை குறித்து இங்கே நாம் அதனுடைய தெளிவுகளை இங்கே எடுத்து வைத்தோம். அதிலே அல்லாஹு சொல்லுகிறான், வமா அல்லம்னாஹு ஷிஅர், நாம் பெருமானாருக்கு கவிதைகளை சொல்லிக் கொடுக்கவில்லை. வமா யன்பகில, அது அவருக்கு தேவையும் இல்லை. இன் ஹுவா இல்லா திக்ரும் வ குர்ஆனும் முபீன், இது ஒரு நினைவூட்டுதல். இன்ஹுவ, நிச்சயமாக இது இருக்கிறதே, இது ஒரு நினைவூட்டக்கூடிய வேதம். குர்ஆனும் முபீன், தெளிவான குர்ஆனாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இந்த ஆயத்திற்கு வெறுமனே கவிதைகளை பற்றி அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் சொல்லுகிறான் என்ற அந்த நம்பிக்கையை தகர்க்கும் முகமாக இமாம்கள், முஃபஸ்ஸிரீன்கள், வேத வியாக்கியானிகள் அருமையான செய்திகளை இங்கே சொல்லித் தந்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லம் நாஹு, அவருக்கு எந்த அறிவுகள் எல்லாம் இருந்ததோ அவ்வளவையும் நாமே சொல்லிக் கொடுத்தோம். அவருக்கென்று உங்கள் புறத்திலிருந்து ஆசிரியர்கள் கிடையாது. பெருமானாருடைய ஒரே ஆசிரியர் நான் மட்டுமே. அவருக்கு கிடைத்த எல்லா அறிவுகளும் என்னை சார்ந்தது. அதனாலதான் உம்மி நபி உம்மத்தே உம்மியா, படிப்பு எழுத படிக்க தெரியாத நபி என்றும் அவருடைய உம்மத் என்றும் நமக்கு பெயர் சொல்லப்படுகிறது. நாம் உள்வாங்கியது, நாம் எடுத்துக்கொண்டது, நமக்கு பின்னே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது எல்லாம் ஒரு புதிய கலாச்சாரத்தின் அடிப்படையில். இது பெருமானாரின் மூலமாக இந்த சமூகத்திற்கு திறந்து விடப்பட்ட ஒரு மிகப்பெரிய கதவு, ரஹ்மா என்ற அந்த செய்தியை அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக விளக்குகிறார். வெறும் கவிதை தெரியவில்லை என்கிற செய்தியை மட்டும் அல்லாஹ் இங்கே சொல்லவில்லை. இந்த செய்தியை இமாம்கள் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார்கள். இதன் மூலமாக ஒரு முஸ்லிம் தான் எங்கே வாழ்ந்தாலும், அன்றைய தினத்துல இந்த செய்தியை சொன்னேன், அதை ஆழமாக முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், ஒரு முஸ்லிம் தான் எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் தனக்கென்று ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொள்ளுவார். உலகிலே இருக்கிற அடையாளங்களை தனதாக ஆக்கி கொள்ள மாட்டார். இதுதான் ஒரு மூமினுடைய குவாலிட்டி. ஒரு மூமின் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஹி ஷுட் பி இன் ஹிஸ் ஓன் ஐடென்டிட்டி, அவருடைய சொந்த அடையாளத்தின் மீதுதான் அவர் பயணிக்க வேண்டுமே தவிர, இல்ல இல்ல உலகம் பார்க்கிறது, மாற்றார்களுடைய கலாச்சாரம் இருக்கிறது, இன்னொரு கலாச்சாரம் நல்ல கலாச்சாரமாக இருக்கிறது, அந்த அடிப்படையில் நான் அந்த கலாச்சாரத்திற்கு போகிறேன் என்ற நியதியை ஒரு முஸ்லிம் ஒரு காலமும் எடுத்துக்கொள்ள மாட்டார் என்கிற செய்தியை அல்லாஹ் இங்கே சொல்லித்தந்தான். அப்போ இதிலிருந்து ஒரு முக்கியமான செய்தி நமக்கு விளங்குகிறது. சூரா யாசீனை எப்போதெல்லாம் நாம் படிக்கிறோமோ, பெருமானார் தினமும் படிக்க சொன்ன ஒரு செய்தி, குர்ஆனினுடைய இதயம் என்று பெருமானார் சொன்ன செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, முழுக்க முழுக்க மறுமையை குறித்து பேசுகிற இந்த சூரா, இந்த சூராவினுடைய எந்த ஆயத்துகளை எடுத்து ஓதி காண்பித்தாலும் அதற்கும் நேரடியாக மறுமையை குறித்தான சிந்தனைக்கும் ஒரு மூமின் எந்த அடிப்படையில் ஈமான் கொண்டிருக்கிறானோ அந்த மறுமையை குறித்து அவருக்கு மீண்டும் 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 விளக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமை என்று சொன்னால் ஏதோ நாளை வருவது என்ற நிமித்தத்தில் நீங்கள் இருந்து விடக்கூடாது. இது உங்களுடைய தினசரி வாழ்க்கையோடு கலந்து போகிற ஒரு செய்தி. இட் இஸ் யுவர் டே டு டே லைஃப். நாங்கள் மறுமைக்காக வேண்டி ஒரு சேமிப்பு ஒரு நாள் வைக்க இருக்கிறோம் எப்படிங்கிறது அல்ல, தினசரி வாழ்க்கையில் நித்தம் நித்தம் ஒவ்வொரு கணமும் கடந்து போகிற நாட்களும் தேதிகளும், இதை குறித்தான சிந்தனை உங்களிடத்திலே தூண்ட வேண்டும். அதற்கு ஆதாரமாக இருப்பது உங்களுடைய அறிவு. அழகா அல்லாஹ் சொல்றான், அதற்கு ஆதாரமாக இருப்பது பெருமானார் உங்களுக்கு சொல்லித்தந்த அறிவு. உலகத்தில் நீங்கள் தேடிக்கொள்ளுகிற அறிவுகள் அல்ல, அந்த அறிவுகள் என்பது உங்களுடைய வேறு சில காரியங்களுக்கு பயன்படலாம், ஆனால் உங்களுடைய முழுக்க முழுக்க வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் தேவையானது பெருமானாருக்கு நான் எதை சொல்லிக் கொடுத்தேனோ, அவர்கள் உங்களுக்கு எந்த அறிவை கடத்தி தந்தார்களோ அந்த அறிவின் மீது நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இந்த செய்தியை முக்கியமா இதுல நம்ம உள்வாங்கணும். இரண்டாவது ஒரு தகவலை அன்றைய தினத்திலே சொன்னோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவிதைகளை படித்திருக்கிறார்கள், சில கவிதைகளை சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுடைய நடைமுறை செய்திகளிலுமே சில செய்திகளை பெருமானார் சொல்லுகிற போது அது கவிதையினுடைய வாசகத்தை போன்று இருந்தது, ஆனால் அவைகள் கவிதைகள் அல்ல. வமா எம்பகில அல்லாஹ் சொல்லிட்டான், அது அவருடைய நேச்சர்ல இல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஒரு நேச்சரை வகுத்து தந்திருக்கான். ஒவ்வொரு ரூஹுக்கும் அதற்கென்று சில வழிகள், அதற்கென்று சில ஆசைகள், அது போக வேண்டிய பகுதிகளை அல்லாஹ் வகுத்து தந்திருக்கிறான். குல்லும் அமலு அலா ஷாகிலத்தி, குர்ஆனுடைய அருமையான வசனம்,
குல்லு அமலு அலா ஷாக்கிலத்தை, ஒவ்வொன்றும் அது நடக்க வேண்டிய பாதையிலே அதற்கு மீது இச்சையை அதனுடைய ஆசையை தூண்டுகிற வகையில் தான் ஒவ்வொரு சோலும் அமைக்கப்பட்டிருக்கு. அதை நோக்கி உண்டான பயணம் மிக எளிதாக அதை கடந்து போவதற்குரிய வகை. உலகமே ஒரு செயல்ல ஓடுது, அதனால நானும் இப்படித்தான் ஓடுவேன். உலகத்துல ஒரு கடை ஒருத்தன் வச்சோடன எல்லாரும் சேர்ந்து அந்த பிசினஸுக்கு போறது, உலகத்துல ஒருத்தர் ஒரு படிப்பு படிச்ச உடனே எல்லாரும் சேர்ந்து அதுக்கு பின்னாடியே ஓடுறது, அப்படி எல்லாம் ஒரு சுண்ணத்தை வைக்கவே இல்லை. இதுல எல்லாம் சொல்றான் ஒமா என் வகையில ஒவ்வொரு ரூஹுக்கும் நாம் உள்ளே போட்டிருக்கிறோம். அது எங்க போனோம், அதனுடைய பாதை என்ன, அதனுடைய பிரியம் என்ன அப்படிங்கறத நாம் தான் வகுத்து வச்சிருக்கோம். அதனால அந்த பாதையை கடக்க தெரியாதவர்கள், அந்த பாதையை தனதாக்கி கொள்ள தெரியாதவர்கள் உலகத்தில் தோல்வியை தழுவார்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா தன்னை மாய்த்து கொள்ளுவதற்கு பிரியப்படுவார்கள். ரெண்டாவது நமக்கு நல்ல விளங்குற மாதிரி சொல்லணும்னா கதவில்லாத இடத்திலே போய் முட்டி பார்ப்பார்கள் அப்படிங்கிறான். அல்ல அங்க கதவே இருக்காது, அங்க போய் முட்டுறதுனால உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்லை, உங்களுக்கென்று தனி பாதைகள் உண்டு. அப்ப ஒரு மனிதனுடைய செல்ஃப் எஸ்டீமை வளர்ப்பதற்கு இந்த ஆயத் ஒரு அற்புதமான ஆயத். அவனுடைய தனித்தன்மையை சுட்டி காட்டி உனக்குன்னு ஒரு பகுதி இருக்கு, உலகத்துல அவன் அப்படி இருக்கானே இல்ல, இவன் இப்படி இருக்கானே இல்ல, அவன் அதை படிச்சுட்டானே இல்ல, இவன் இவ்வளவு சம்பாரிச்சிட்டானே இல்ல, நான் எந்த நிலையில் இருக்கிறேனோ இது என் ரப்பு எனக்கு தந்தது. இந்த ஆசை, நான் செய்கிற தொழிலின் மீது எனக்கு ஏற்படுகிற ஆசை, நான் படிக்கிற படிப்பின் மீது எனக்கு ஏற்படுகிற ஆசை, நான் அதன் மூலமாக சம்பாதிக்கிற பொருள்கள் கருவூலங்கள் எல்லாம் என் ரப்பு எனக்கு வகுத்து கொடுத்தது. இது வந்து செல்ஃப் எஸ்டீம் என்று சொல்லுகிற ஒரு சுயசார்பு சிந்தனையில் இதைவிட அழகான ஒரு செய்தியை வேற எந்த வசனமும் சொல்லித்தர முடியாது. ஏன்னு கேட்டா அல்லாஹ் முதல்ல கல்வியை குறித்து பேசுகிறான், ரெண்டாவது செல்ஃப் எஸ்டீமை குறித்து பேசுகிறான். ஒருத்தன் வாழ்க்கையிலே நடைபோடுவதற்கு இந்த ரெண்டும் அவசியமானது, ரெண்டு கண்களை போன்றது. ஒருத்தன்ட்ட நிறைய கல்வி இருக்கிறது, ஆனால் அந்த செல்ஃப் எஸ்டீம் என்று சொல்லுகிற தன்னம்பிக்கை சார்ந்த செய்தி இல்லைன்னா செத்து போயிடுவான். இன்றைக்கு நடக்கிற இந்த நிகழ்ச்சிகள் உலகத்தில நம்ம பார்க்கிறோம் அல்லவா, கடந்த ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி, போன வாரம் ஒருத்தர் ஹிந்துல ஒரு கட்டுரை எழுதியிருந்தார், பிளஸ் டூல தனக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கலங்கிறதுக்கு ஏற்கனவே முன்னாடியே ஒரு பெண் வந்து சூசைட் அட்டம்ப்ட். அப்ப அவர் எழுதுறார், 12 ஆண்டு காலம் இந்த கல்வி, அவர்கள் படித்த கல்வி அவர்களுக்கு எதை காட்டியது, 12 வருஷம். அது வந்து ஒரு இட் இஸ் நாட் எ ஷார்ட் டேர்ம், ஒரு குறிப்பிட்ட காலமும் அல்ல, அவர்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான வாலிப பருவத்தில் அவர்களுக்கு தேவையான அந்த கல்வியினுடைய அறிவை காட்டுகிற அந்த பகுதி இருக்கிறதே அவங்களுக்கு. அப்ப என்னத்தை தான் அந்த 12 வருஷம் சொல்லி கொடுத்தாங்க, வாட் தே ஏர்ன்ட், வாட் தே நோ அபவுட் தேர் லைஃப், அவர்களுடைய வாழ்க்கை குறித்தான அவர்களுடைய சிந்தனை என்ன. அப்ப 12 வருஷம் கழிச்சு எனக்கு இது கிடைக்கலன்னா நான் செத்து போயிருவேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறது இருக்கிறதே, அது வந்து ஒரு தன்னம்பிக்கை இல்லாத சமூகத்தை வளர்த்தெடுக்கிற செய்தி. ஒரு முஸ்லிமனுடைய நிலைமை அப்படி இருக்கவே இருக்காது, அந்த அந்த ஒரு அந்த சிந்தனைக்குள்ளே போக மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு இந்த செய்தியை இங்கே இடத்திலே நாம பதிய செய்ய வைக்கணும் அப்படிங்கறது முக்கியமான நோக்கம் என்னன்னா, மற்ற எல்லா சமூகங்களையும் விட செல்ஃப் எஸ்டீம், தன்னம்பிக்கை சார்ந்த பகுதிகளில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் முஸ்லிம்கள், மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் முஸ்லிம்கள். அங்க அங்க அடிக்கிறான், இங்க உதைக்கிறான், அங்க அப்படி செய்யறான், இங்க இப்படி செய்யறான், நாளைக்கு நம்ம இங்க வாழ முடியுமா? நிறைய கற்றவர்கள் கூட, நிறைய குரானை பற்றி புரிந்தவர்கள் கூட சமூகத்தை பற்றி உண்டான செய்திகளை சொல்லுகிற போது பூரா நெகட்டிவ். அது ஏன்தான் அப்படி ஒரு உள்வாங்குதல் இருக்கிறது அப்படின்னு நமக்கு புரியல. அங்க அடிக்கிறானே, இங்க உதைக்கிறானே, நம்ம நாளைக்கு வாழ முடியுமா, இருக்க முடியுமா? இந்த செய்தியை இஸ்லாம் ஒரு கட்டத்திலும் பதிய வைக்கவில்லை. பெருமானாருடைய முழுகால வாழ்க்கையிலும் எவ்வளவோ சோதனைகளை எதிர்கொண்டார்கள், ஆனா அந்த சிந்தனையை திரும்ப திரும்ப தன்னுடைய சமூகத்துல இன்ஜெக்ட் பண்ணி அவனை மேல்நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு கொண்டு வந்து உன்னால வாழவே முடியாது அப்படின்னு ஒரு காலமும் பெருமானார் ஆக்குனதே கிடையாது. இது நம்ம இது வந்து ஒரு மோசமான சூழ்ச்சி அப்படின்னு சொல்றதா, இல்ல இந்த குரானை உள்வாங்காததுனால ஏற்பட்ட பாதிப்பு அப்படின்னு சொல்றதா, என்னன்னு விளங்கல்ல. ஏன்னா எந்த மீட்டிங்கு போனாலும் இஸ்லாமிய சார்ந்த எந்த கருத்துக்கள் எங்கே பதிய வைக்கப்பட்டாலும் இது ஒரு விளங்காத சமூகம், இதுல இருக்கக்கூடிய குடும்பம் விளங்காத குடும்பம், இங்க இருக்கக்கூடிய கல்வி முறை விளங்காத கல்வி முறை, இதை படிச்சா விளங்க முடியாது, உருப்பிட முடியாது, இதுல எங்க பிரச்சனை, அங்க பிரச்சனை, இது இந்த அணுகுமுறையே தப்பு. இப்படி ஒரு வழியை பெருமானார் எக்காலமும் சிறிய கூட்டமாக இருக்கும் போது கூட பெருமானார் இப்படித்தான் சொல்லி வளர்த்தார்கள். அந்த காரே சவுர்ல போய் படுத்து கிடக்கும் போது கூட பெருமானார் அபூபக்கர் ரதியல்லாஹு தஆலா யார சொல்ல ரெண்டு பேரும் தான் இருக்கோம் மேல, அபூபக்கரே என்ன வார்த்தை பேசுகிறீர்கள், நல்லா இருக்கிறாங்க. இதே நமக்கு இவங்க இல்ல, இவங்களுடைய ஆயுதங்கள் இல்ல, இந்த மக்கள் அல்ல, இந்த சிந்தனைகள் அல்ல, இதை தாண்டி நம்மை பாதுகாப்பதற்கு ஒரு அப்ப எவ்வளவு பெரிய ஒரு புத்துணர்ச்சியையும் ஒரு உண்மையிலே உள்ள ஒரு மன திடத்தையும் கொடுத்தவர்கள் பெருமானார். பதிர்களத்தில் மொத்தமாக முதலிலே போய் நிற்கிற போது பெருமானார் சொன்ன வார்த்தை இதுதான், எல்லாம் நாங்கள் சின்ன கூட்டம் தான், ஆனா உனக்காக வேண்டி இருக்கிற கூட்டம், நாங்க சின்ன கூட்டம், உலகத்தில் பெரும் பெரும் மாற்றங்களை நீ செய்திருக்கிறாய், நாங்க சின்ன கூட்டம் தான், உனக்காக வேண்டி நிற்கிறோம், we are with you, நாங்கள் உன்னோடு இருக்கும் ரப்பே, நீ எங்களை பாதுகாக்கிறதுக்கு போதுமான. ஆனா இன்னைக்கு உல்டா, கூட்டத்துல பெருசா இருக்கிறோம் ஆனா எவன்கிட்ட கேட்டாலும் நாங்க வந்து தலித்தை விட மோசம், நாங்க வந்து அந்த சாதியை விட மோசம், இந்த இதை விட மோசம், இவ்வளவு மோசமா இருக்கிறோம். இந்த பேச்சுகள் இஸ்லாமிய சமூகத்தில் எப்படி ஊடுருவின, இந்த சிந்தனைகள் எப்படி விதைக்கப்பட்டது, குரானும் ஹதீஸும் நமக்கு சொல்லித்தராத, நமக்கு காட்டித்தராத ஒரு அநியாயமான தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளுகிற தன்னுடைய சிந்தனையை போட்டு புதைக்கிற இப்படி ஒரு இந்த சிஸ்டம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ஆயத்து அதற்கு அடி கொடுக்கல. ஒமா அல்லம்னா ஹுஷியார், நாம் இப்படி ஒரு கல்வி அவருக்கு சொல்லி தரல, நாம் சொல்லி தந்த கல்வி வேற ட்ராக், ஒமா என் வகையில அது அவருக்கு தேவையும் இல்லை, அவருக்கு எது தேவையோ நம்ம உள்ள வச்சிருக்கோங்கிற அல்ல. ஒரு முஸ்லீமுக்கும் அதே நிலை தான், நமக்கும் அதே நிலை தான், நமக்கு என்ன தேவையோ வி ஆர் ஆல்ரெடி இன்ஜெக்டட், அது ஏற்கனவே ப்ராஜெக்ட் போடு உள்ள வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அது செய்தி தான். நாம் அதை இல்லாமல் ஆக்குகிறோமா என்பதை நாம் மீள்பார்வை நம்மளையே செய்து கொள்ள வேண்டும். என்ன இப்ப காலத்தின் சூழ்நிலை கருதி எங்க பார்த்தாலும் அங்கெங்க பிரச்சனை நடக்கிறதுங்கிறதுக்காக வேண்டி இந்த இஸ்லாமிய சமூகம் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் மிகவும் மோசமான ஒரு நிலையை தருகிறது. அதாவது உலகம் சமூகம் ஓடுகிறதுங்கிறதுக்காக வேண்டி நானும் ஓடுறேன்னு வெறும் வாட்ஸ்அப்ல வாழ்த்து சொல்றதுனால என்ன நடக்க போகுது, ஒருத்தர் கேட்டாரு வந்து வாட்ஸ்அப்ல வாழ்த்து போடுறது, பெருநாள் வாழ்த்து அப்படிங்கிறது பெருமானார் சொன்னது இதயத்திலிருந்து இதயத்திற்கு சொல்லப்படக்கூடியது, அது ஏதோ மாட்டுக்கு வைக்கல் அனுப்புற மாதிரி அனுப்புறான், இட் இஸ் நாட் எ சுன்னா, அது சுன்னத்தை கிடையாது. அதை நான் வந்து தார்மீக பொறுப்பேற்று நான் ஒரு இபாதத்தை செய்யறேன்னா அதை விட முட்டாத்தனம் வேற எதுவுமே கிடையாது. ஒரு 50 காசுக்கு போன் பண்ணி பேசு டைரக்டா, யாருக்கு முடியுமோ உங்களுக்கு போன் பண்ணி மேலே நான் வந்துட்டு. அதே மாதிரி எல்லாத்தையுமே பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் நான் ஸ்டேட்டஸ் போட்டேன்னா உலகம் உயர்ந்து போயிடும், அந்த ஊர்ல அவனை அடிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு காட்டுறதுக்காக வேண்டி அதுவா செய்யறது. எனக்கும் என் அல்லாஹுக்கும் தெரியணும், ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் அந்த பர்ம மக்களுக்காக வேண்டி நாம் சிந்தியிருந்தால் அல்லாஹுவினுடைய ஏட்டில் அதை விட ஒரு பெரிய செய்தி இல்லை. ஊருக்கு காட்டுறதுக்காக வேண்டி ஸ்டேட்டஸ் போடுறது, அவங்களை காப்பாற்று, இவங்களை காப்பாற்று, அவங்களை அடி, என்ன புரிதல் இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டதுன்னே விளங்கல. அது சும்மா சாதாரண வாழ்த்திலேருந்து ஆரம்பிச்சு சமூகத்தினுடைய பாதுகாப்புகளுக்கு ஏற்படுத்துகிற துவா வரை இப்படித்தான் இருக்கும். நம்ம இதுவல்ல நம்முடைய சுன்னா, பெருமானார் காட்டிய வழிகள் இதுவல்ல. நம்முடைய வாழ்த்துகளும் நம்முடைய துவாக்களும் நம்முடைய ரப்புக்காக வேண்டி இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னா எல்லா காரியமும் எனக்கே, ஒலில்லாஹி அலன்னா சிஹிஜுல் பைத், நீங்க இங்கிருந்து மக்காவுக்கு போறதும் உங்களுடைய சாதத்தை கெட்டி எடுத்து போகிறதும் லில்லா, தொழுகையில எப்படி லில்லா, பிரயாணத்தில் லில்ல, ஜக்காத்தில் லில்ல, அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுக்காக வேண்டி துவா கேட்பதிலும் லில்ல. இந்த இல்ம தான் பெருமானார் நமக்கு சொல்லி கொடுத்தார்களே தவிர வேறொரு இரண்டாவது வகையான அறிவை அல்லாஹும் அல்லாஹுவினுடைய தூதரும் நமக்கு சொல்லி தரவில்லை. அதைத்தான் அல்லாஹ் இங்க சொல்றான், வமா என்பகையில எது தேவையோ அதற்கு தகுந்தது போன்று நாம் அவர்களை வடிவமைத்திருக்கிறோம், அந்த வகையில் தான் அவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுல இன்னொரு முக்கியமான செய்தி அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சொன்னேன், ஏன் பெருமானாருக்கு அல்லாஹ் அந்த கவிதையை பற்றி உண்டான ஆசையை அந்த சிந்தனையை பதிவு செய்யவில்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் எழுதியிருக்காங்க. ஏன் அது லா என்பகை, அது ஏன் அவருக்கு தேவையில்லை அப்படிங்கறத குறித்து பேசும்போது அதற்கு காரணத்தை எழுதுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலாவதான காரணம் நல்ல அழகா எழுதியிருக்காங்க, அல்லாஹ் அந்த இமாம்களை குறைந்து கொள்ள வேண்டும். அதுல எழுதுறாங்க, கவிதை அப்படிங்கிறது வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டது. வார்த்தை, நல்ல வார்த்தைகளை தேடி அதை ஒன்றாக அமைத்தால் அது கவிதைகளாக அமையும். ஆனால் வஹி அப்படிங்கிறது இருக்கிறதே, பெருமானாருக்கு கிடைத்த அந்த செய்திகள் இருக்கிறதே, அது பொருளை அடிப்படையாக கொண்டது. செய்தி எதுவோ அதுதான். அதனால வார்த்தைகளுக்கு பின்னால் நாம் ஓட ஆரம்பித்தால் வார்த்தைகளை தேடி தேடி இதை இங்க போடலாமா இங்க போடலாமா அப்படின்னு ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா சில இடங்களில் நீங்கள் தேடுகிற வார்த்தை அனர்த்தமாக கூட அமையலாம், அது பொய்யாக கூட அமையலாம். கவிதைக்கு பொய்யழகு அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய இடங்களில் அழகான கவிதைகள் பொய்யை அடிப்படையாக கொண்டதாக இருக்கலாம். அதனால அல்லாஹ் சொல்றான், எனக்கு அந்த வார்த்தைகள் தேவையில்லை, பெருமானாரே நீங்கள் பொருளை அடிப்படையாக கொண்டு பேசக்கூடியவர்கள். முதலாவது செய்தி. அதனாலதான் அல்லாஹ் பெருமானாருக்கு அந்த கவிதைகளுடைய செய்தியை தரவில்லை. இரண்டாவது, முழுக்க முழுக்க கவிதைகள் என்பது கற்பனையினுடைய வெளிப்பாடு. அவருக்கு வந்து அதை இமேஜினேஷன் பண்ண தெரியணும். அதில் சில வேலைகள் உண்மைகள் இருக்கலாம், இல்லாதவைகளாகவும் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் சொல்றான், பெருமானாரே அந்த இமேஜினேஷன் மீது நாம் உங்களை ஒரு காலமும் வைக்கவில்லை, நீங்கள் பேசுகிற எல்லா வார்த்தைகளுமே சத்தியம் மட்டுமே. அந்த செய்தி அழகா எழுதிட்டான். அப்ப பெருமானாருடைய வார்த்தையிலிருந்து ஒரு நேரத்துல இமேஜினேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இல்லாததையெல்லாம் அவர்கள் மீது இட்டு கட்டுகிற இந்த சமூகம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடுவான், இதெல்லாமே வந்து புனைவுகள் தான். அப்போ பெருமானார் விளையாட்டிற்கு கூட, பெருமானார் சொல்லுவார்கள் நிறைய நேரங்களில் பெருமானார் அவர்களுடைய தி ஜோக்ஸ் ஆஃப் ப்ராஃபட் முஹம்மது அப்படின்னு ஒரு தனி பகுதி தொகுத்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கிடி, அவர்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய சஹாபாக்களுக்கு மத்தியில் ரொம்ப ஜோவியல்லா ரொம்ப கிண்டலா இருந்தாங்க அப்படிங்கிறது. அதுல எழுதும் போது எழுதுவார்கள், பெருமானார் சொல்லுவார்கள், நான் கிண்டலாக பேசியதும் கூட அது சத்தியம்தான். அந்த இடத்துல கூட சத்தியத்துக்கு மாற்றமாக நம்ம இப்ப ஜோக் அடிக்கணும்னா ஒரு பொய் சொன்னாதான் அது ஜோக் ஆகும். ஆனா பெருமானார் சொன்னார்கள், நான் பொய் சொல்றதுக்காக வேண்டி ஜோக்கு சொல்லல, உங்களை மகிழ்விப்பதற்காக வேண்டி ஜோக்கு சொல்றேன், அவ்வளவுதான் அதுல வித்தியாசம். அப்ப அதுல வந்துட்டு பொய் கிடையாத செய்தி அப்படின்னு சொன்னாங்க. மூணாவதா ஒரு செய்தி எழுதியிருக்காங்க, ரொம்ப அப்படி என்னது மனதை ஆட்டிவித்த ஒரு செய்தி. அதுல ஒரு இமாம் அழகா எழுதுறார், கவிதை என்பது பஷர் மனிதர்களை சார்ந்தது. கவிதை என்பது பஷர் மனிதர்களை சார்ந்தது. ஒரு மனிதன் தன்னுடைய கற்பனையினால் அந்த அவனுடைய அந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேச்சர்ல எதை வேண்டாம் சொல்ல முடியும். ஆனால் பெருமானார் இருக்கிறார்களே நபி, நபி இன்னமா பெருமானாரை பார்த்து எல்லாம் சொல்ல சொல்லுகிறான், நான் உங்களில் மனிதர், வலாக்கின் யூஹா, ஆனாலும் எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. அந்த இடத்துல பெருமானார் டிஃபரன்ஷியேட் பண்றாங்க, நீங்களும் நானும் ஒன்றல்ல, உங்களை போன்ற நானும் மனிதர் தான், ஆனால் நான் எந்த இடத்தில் வேறுபடுகிறேன் என்று சொன்னால் நான் வஹி அறிவிக்கப்படுகிறேன். இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுற அந்த இமாம் எழுதுறாங்க, மனிதர்கள் மட்டுமே கற்பனையினால் பேசக்கூடியது கவிதை, ஆனால் ஒரு நபி பேசக்கூடிய செய்தி இறை வார்த்தையாக இருக்கும். அதனால அல்லாஹ் சொல்றான், அவருக்கு அந்த தேவை கிடையாது. அவருக்கு இயற்கையிலே அப்படி ஒரு மனோநிலையை மனதிடத்தை நாம் ஏற்படுத்தவில்லை, ஓமா எம்பகையில அது அவருக்கு தேவையில்லை என்கிற செய்தியை அல்லாஹு தாலா அந்த இடத்திலே பதிவு செய்கிறான் என்று ஒரு இமாம் அவர்கள் மிக அழகாக அந்த செய்தியை பதிவு செய்கிறார். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பொதுவாக கவிதைகளுடைய விஷயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரத்துல கவிதைகளை விரும்பி இருக்காங்க, நிறைய நேரத்தில் கவிதைகளை வெறுத்து இருக்கிறார்கள். கவிதைகள் பாடியவர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்ததாக ஹதீஸ்களிலே வருகிறது. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களிலே விரும்பி கவிதைகளை படித்திருக்கிறார்கள், பாடி இருக்கிறார்கள் அப்படிங்கறதும் ஹதீஸின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய ஹதீஸ்ல பதிவு செய்றாங்க, அனி இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு லி அய்யம்தலிஅ ஜௌஃபி அஹதிக்கும், உங்களிலே ஒருவருடைய வயிறு நிரம்பி இருப்பது, கை அன் வாந்தியால் அசிங்கத்தால், அந்த சாப்பிட்டு செரிக்காத பொருளால் உங்களுடைய வயிறு, உங்களில் ஒருவருடைய வயிறு நிரம்பி இருப்பது கைருன் லகு மின் ஐயம் தலி அஷாரா, கவிதையால் நிரம்பி இருப்பதை விட அது வாந்தியால் அல்லது அசுத்த பொருட்களால் நிரம்பி இருப்பது சிறந்ததாகும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கவிதைகள் என்பது அவ்வளவு பெருமானாருக்கு பிடித்ததல்ல. ஏற்கனவே ஒரு கவிதையை நம்ம பார்த்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பாவே வாசிச்சாங்க. வாசிச்ச உடனே அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லா என்ன மாத்தி வாசிக்கிறீங்கன்னு சொன்ன உடனே, இல்ல அது என் குணத்தில் உண்டானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறதுனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையிலே அதன் மீது உண்டான நாட்டம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். இது பெருமானாருடைய அந்த சிஃபத்தாகவும் குணமாகவும் இருந்தது. ஆனா இஸ்லாமிய நோக்கில் கவிதைகள் என்பது என்ன, அது கூடுமா? அப்பனா இப்படி பெருமானாருக்கு பிடிக்காத ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த ஆசைகளை தரவே இல்லை என்று சொல்லுகிற செய்தி, மற்ற மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு இது தேவையா, இதனுடைய அறிவு எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது நேர வேற விதமாக செய்திகள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல சில சிறப்பான கவிஞர்களை பெருமானார் தனதகத்தாக வைத்திருந்தார்கள். அதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான ஆளு ஹஸான் இப்னு சாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. பெருமானாரை குறித்து மிக உயர்வான பாடல்களை பாடியவர் ஹஸான் இப்னு சாபித். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா, தனியா ஒரு மேடைய போட சொல்லி பள்ளிவாசல்ல ஹஸான் இப்னு சாபித் அவர்களை அதுல அந்த மெம்பர்ல ஏற்றி அவரை பாடல்கள் பாட சொன்னாங்க. அந்த இடம் ஹஸ்ஸானுக்கென்றே உரிய இடம் என்று ஆக்கப்பட்டது. அதே மாதிரி ஒரு மெம்பர் அங்க கிடக்கும், அதுல அவர் உட்கார்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் திட்டி பாடுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக பாடுவார். அவருடைய வேலையே டியூட்டியே அல்லாஹ் ஹஸ்ஸான் பின் சாபித், ஷாயிருன் நபி அப்படின்னு சொல்லுவாங்க, த பாயிண்ட் ஆஃப் த ப்ராஃபட் ஹஸ்ஸான் பின் சாபித். இடம் ஒதுக்கி கொடுத்தது மட்டுமல்ல, அவருக்காக வேண்டி துவா செய்யாஜிஹிம். ஒரு ஹதீஸ்ல வருது, பெருமானார்கள் சொல்லுகிறார்கள், ஹாஜிஹிம் பஜ்பிரீலுமா. அவர் பார்த்து சொன்னாங்க, ஹஸ்ஸானே நீங்கள் என்னுடைய எதிரிகள், எனக்கு எதிராக பாடல்களை பாடுபவர்கள், என்னை திட்டுபவர்களை நீங்கள் அவர்களுக்கு எதிரான கவிதை வரிகளை சொல்லுங்கள். ஜிப்ரீலுமா, ஜிப்ரீல் உங்களோடு இருக்கிறார் அப்படின்னா அதுல இருந்து அதனுடைய வெயிட்டேஜ் விளங்குது. ரெண்டாவது, ஒரு நேரத்துல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக வேண்டி துவா செய்கிறார்கள், அல்லாஹும்மா அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ், யல்லா ஜிப்ரீலை கொண்டு நேரடியாக உன்னுடைய உதவியால் இந்த ஹஸ்ஸானுக்கு உதவி செய்வாயாக, அவருடைய பாடல் வரிகளை நீ பறக்க செய்வாயாக சொன்னாங்க. அப்ப அந்த அளவுக்கு தனிப்பட்ட ஒரு மனிதரை குறித்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாக்களும் அவர் பாடிய கவிதைகளும் வரவேற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அதனுடைய முக்கியத்துவம் வரலாறில் நம்மால் பார்க்க முடிகிறது. அவங்களுக்கு மட்டும்தான் அப்படி சொன்னாங்களா அப்படின்னு சொன்னா இல்ல, இன்னும் சில பேருக்கும் சொன்னார்கள். அப்துல்லாஹி இப்னு ரவாஹா என்று சொல்லுகிற அந்த நபித்தோழர், அதே மாதிரி காப் இப்னு சுஹைர் என்று சொல்லுகிற நபித்தோழர், காப் இப்னு மாலிக் என்று சொல்லுகிற நபித்தோழர், இவங்கள் எல்லாத்துக்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்கள் எல்லாம் பெருமானாருடைய அந்த அவையிலே கவிஞர்களாக இருந்தவர்கள், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள். இதுல முக்கியமான செய்தி யார் அப்படின்னு பார்த்தா, காப் இப்னு ஸுஹைர் என்று சொல்லுகிற அந்த நபித்தோழர், ஸுஹைருடைய மகனான காப். இந்த ஸுஹைர் அப்படிங்கிறவர் ஜாஹிலியாவினுடைய காலத்துல மிகப்பெரிய போயிட்டா இருந்தவர், பெரிய கவிதை அரங்கில் பெரியவராக இருந்தார். அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க, காப் அப்படிங்கிறவரும் புஜைர் அப்படிங்கிறவரும். இப்ப புஜைர் அப்படிங்கிறவர் இஸ்லாத்தை ஏத்துட்டார், காப்ங்கிறவர் ஏற்கல, பெருமானாரை திட்டி திட்டி பாடிக்கிட்டே இருக்கார். இப்ப இந்த செய்தி ஒவ்வொன்றாக பெருமானாருடைய அந்த சபைக்கு சொல்லப்படும், அங்க வந்து சொல்லுவாங்க, யார சொல்ல உங்களை இவர் திட்டி பாடுறாரு இப்படி சொல்லப்படுது. ஏன்னா அந்த காலத்தில் ஆயுதங்கள் கவிதைகள் தான், போர்க்களத்திலே போய் நின்று அவர்களை உற்சாகம் ஊட்டுகிற பாடல்களை கவிஞர்களை கொண்டுதான் பாட வைப்பார்கள். அப்ப அந்த அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்களுக்கு ரத்தம் என்னன்னா இந்த கவிதைகள் தான், உரமேற்றுகிற வார்த்தைகள். அப்ப இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை வந்துட்டு அவருடைய வார்த்தைகள் மிக மோசமாக போகிறது, அவரை நீங்கள் சிறைச்சேதம் செய்து விடலாம், அவரை கொன்று விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப் அப்படிங்கிறவரை கொல்ல சொல்லிட்டு பெருமானாருடைய உத்தரவு இருக்கிறது. அந்த கூட்டத்துல தம்பி உட்கார்ந்துருக்காரு புஜைர். அதே கூட்டத்துல எப்படி இருக்கும், ஒரு சொந்தம், தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர், மிகப்பெரிய கவிஞர், இப்படி ரசூலுல்லா சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி அங்க பாஸ் பண்றாரு. பாஸ் பண்ணி சொல்றாரு, நீங்க வந்து பெருமானார்கிட்ட வாங்க, வந்து மன்னிப்பு கேளுங்க, பெருமானார் உங்களை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் வந்து திரும்ப கேட்கல, இப்படிலாம் விடமாட்டாங்க, நான் இவ்வளவு மோசமா பாடிக்கிட்டு இருக்கேன், என்ன இப்படி விடுவாங்க, விடமாட்டாங்கன்னு இப்படி காலங்கள் போகிறது. திரும்ப பாடுறா, திரும்ப இப்படி செய்திகள் போயிட்டு ஒரு நாள் கடைசியாக அந்த புஷீர் ரொம்ப அழுத்தம் கொடுத்தாரு, இல்ல நீங்க வந்து கேளுங்க, பெருமானார் மன்னிச்சிருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் மதீனாக்கு வர்றார். வந்துட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பு, இதெல்லாம் ஹிஜ்ரி 8 நடக்குது. இது இந்த நேரங்கள் ஹிஜ்ரி 8. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது 8th ஆண்டு நுபுவத் கிடைத்து 8th ஆண்டு, அப்பந்தான் அந்த வருஷம் தான் பெருமானாருடைய வெளிப்பயணம் போய் வந்திருக்கிறார்கள். இந்த அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பரப்புறதுக்கு எல்லா வகையிலையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க தாய்க்கு போயிட்டு திரும்பி வந்திருக்காங்க. அந்த வருஷத்துல இந்த செய்தி நடக்குது. அப்ப என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் காப் அவர்கள் சுபு தொழுகையினுடைய நேரத்துல வர்றாரு. வந்து பெருமானார் அவர்கள் தொழுது விட்டு அமர்ந்திருக்கிறார்கள். முன்னே வந்து உட்கார்ந்து சொல்றாரு, நான் இதை மாதிரி காப் அவர்கள் உங்களிடத்திலே மன்னிப்பு வேண்டி வருவதாக இருக்கிறார், அவர் வந்து உங்கள் கிளம்பி பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறார், அப்படி வந்தா நீங்க அவரை மன்னிப்பீங்களான்னு கேட்டாரு. காப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி வர இருக்கிறார், அவர் உங்களிடத்திலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை எதிர்பார்க்கிறார், அப்படி நீங்க அவரை நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா, இப்படி கேட்கிறார், நான் அவரை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா நீங்க அவரை மன்னிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டார். கேட்டவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாராளமாக அவர் இஸ்லா அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் எனக்கு அதை விட ஒரு பெரிய செய்தியே இல்லை, தாராளமாக மனம் ஓர்ந்து அவரை நான் மன்னித்து விடுவேன். நான் உடனே இவர் பெருமானாருடைய கையை பிடிச்சு சொன்னார், நான் தான் காரணம், நான் தான் காரணம். இப்படி இந்த வார்த்தையை சொல்லி முடிச்ச உடனே பின்னாடி இருந்த ஒரு சஹாபி, அன்சாரி சஹாபி, எந்திரிச்சு ஒரே அடி அடிச்சார் அவர். இது அப்படி மதினால இது நடக்குது இந்த நிகழ்ச்சி. அப்போ ஒரே அடி அடிச்ச பின்னாடி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, நீங்க அவரை விடுங்க, இப்படி செய்யறது முறையான ஒரு செயல் அல்ல, அவரை விடுங்கன்னா. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கரத்தை பிடித்து அவருடைய இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் அவர் சில கவிதைகளை வாசிக்கிறார், பானத்து சுஆது ஃபகல்பி யௌமல் மத்பூலு, அவர் வாசிக்கிற அந்த கவிதைகள் பானத்து சுவாதுங்கிற பேர்ல இன்னைக்கு ஃபேமஸாக புத்தகமாக போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கவிதையினுடைய வரிகள். அவர் ஏற்கனவே கவிஞர், அவர் பெருமானாரை குறித்து அந்த பானத்து சுவாதுங்கிறது அவருடைய காதல் காலத்தில் ஏற்பட்ட படித்த பாடலுடைய வரிகள். அந்த கவிதைய பெருமானாருக்கு முன்ன வாசிக்கிறார். வாசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல வந்த உடனே வந்து பெருமானாரை பற்றி அவர் ஒரு பாடலை பாடுகிறார். வரிசையே கவிதையை வாசிட்டு வர்றாரு. வந்துட்டு அந்த ஒரு இடத்துல சொல்றாரு, இன்னர் ரசூல லநூரும் யுஸ்தபாஉ பிஹி முஹன்னதும் மின் சுயூஃபில்லாஹி மஸ்லூலு. அது நீண்ட கவிதை, அது பானத்து சுஆது ஃபகல்பில் யௌம மக்பூலு முதய்யமுன் அஸ்ருஹா லம் யுஃத மக்பூலு. அவர் தன்னுடைய அந்த காதலியினுடைய நினைவு குறித்து முதல் வரி அது. அதுக்கப்புறம் தன்னுடைய காதலியை குறித்து நிறைய பாடல்கள் பாடினார். பாட்டு கடைசியா சொன்னாரு, இன்னர் ரசூல் அல்ல நூறும், நிச்சயமாக பெருமானார் அல்லாஹ்வினுடைய தூதர் இருக்கிறார்களே நூர், அவர் ஒரு ஒளி. யுஸ்தவா உபிஹி, அந்த இதயத்திலிருந்து எத்தனையோ இதயங்கள் ஒளி பெறுகின்றன. பெருமானாருடைய ஹிதாயத்தை குறித்து சொன்னார், அந்த நூறிலிருந்து எத்தனையோ இதயங்கள் ஒளி பெறுகின்றன. முஹன்னதும், இந்தியாவில் உள்ள ஒரு வாள், முஹன்னத் அப்படின்னு சொன்னா இந்திய வாளுக்கு அந்த காலத்துல அவ்வளவு பெருமை. முஹன்னதும் மீன் சுயூஃபுல் ஹிந்தி மஸ்லூலும், அவர் சொன்னாரு அல்லாஹ்வினுடைய இது இந்தியாவிலிருந்து ஒரு உருவப்பட்ட வாளாக பெருமானார் இருக்கிறார்கள். அந்த இடத்துல பெருமானார் திருப்பித்தி கொடுக்கிறாங்க, முஹன்னதும் மீன் சுயூஃபில்லாஹி மஸ்லூலும், இந்தியாவினுடைய வாழ் தான், ஆனா அல்லாஹ்வினுடைய வாழ் இந்தியாவினுடைய அந்த வாழை போன்ற இவர்கள் அல்லாஹ்வினுடைய உருவப்பட்ட வாழ்னு பெருமானார் சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய மேல கிடந்த போர்வை எடுத்து அந்த காபுக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்த்தி விட்டாங்க. அதனால அந்த கவிதை தொகுப்புகளுக்கு பேரு புர்தா ஷரீஃப் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுல இருந்து வந்ததுதான் பெருமானாருக்கு முன்னால் அரங்கேற்றப்பட்ட அந்த கவிதைகளுடைய தொகுப்பு தான் முர்தா அப்படிங்கிற பெயரால் இன்றைக்கு அழைக்கப்படுகிறது. அந்த கவிதைகள் படிக்கப்படுகிறது. அப்போ அவர் அந்த போர்வையை வாங்கிட்டு அதுக்கு பின்னாடி இஸ்லாம் பெருமானாருடைய அந்த வழியில் நிறைய பாடல்களை பெருமானாருக்காக வேண்டி அவருடைய எதிரிகளுக்கு எதிராக பாடினார். இப்ப இந்த போர்வையை பார்த்த உடனே மாமியார் ரதியல்லாஹு தஆலாவுக்கு போற ஒரே எண்ணம், என்னடா இவ்வளவு பெரிய கிஃப்ட் பெருமானாரிடத்திலிருந்து கிடைச்சிருச்சு, ஒரு முடி கிடைத்தாலும் பாதுகாக்கக்கூடியவர், பெருமானாரிடத்திலிருந்து கொஞ்சம் அவருடைய வேர்வை கிடைத்தாலும் அதை எடுத்து வைத்து பாதுகாக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் மத்தியில ஒருத்தர் போர்வையை வச்சிருக்க போய் என்ன செஞ்சாங்கன்னா ரதியல்லாஹு தஆலாவு பேரம் பேசினாங்க, 10,000 ரூபாய் தர்றேன் திருகும் அந்த போர்வையை தந்திருக்கேன். அவர் சொன்னாரு, நான் என்ன லூசா, எனக்கு பெருமானார்ட்ட இருந்து கிடைச்ச எனக்கு மிகப்பெரிய, இதை போய் நான் யாருக்கு விட்டு கொடுப்போம், இட் இஸ் ஏ சர்டிபிகேட் ஃபார் மீ, பெருமானார் கொடுத்த ஒரு பெரிய சர்டிபிகேஷன், தரமாட்டேன்ட்டார். அப்புறம் அவருடைய மூத்துக்கு பின்னாடி திரும்ப அவங்களுடைய குடும்பத்தார்ட்ட போய் பேசினாங்க, மாவியார் ரதி அல்லாஹு தஆலா 20,000 தர்றேன் இதை தந்துருங்கன்னு அவங்க குடும்பத்தார் கொடுத்தாங்க. கடைசியில் மாவியார் ரதி அல்லாஹு தஆலா அவர்களால் அது பாதுகாக்கப்பட்டது அப்படிங்கிறது அந்த வரலாறு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இது மாதிரி பல நிகழ்வுகள் பெருமானாருடைய காலத்துல நடந்திருக்கு. நடந்தது மட்டுமல்ல, பெருமானார் அவர்கள் அதை என்கரேஜ் பண்ணாங்க, அதை வரவேற்றார்கள். அப்படிப்பட்ட செய்தி அந்த நேரத்திலே தேவைப்பட்டது அப்படிங்கறதுனால அந்த கவிதைகளுக்குரிய மௌசு பெருமானாருடைய காலத்தில் சஹாபாக்கள்ல நிறைய பேர் கவிதைகளை படிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த கவிதை நிரம்பி இருப்பது உங்களுக்கு உங்களுடைய வயிறு அதாவது வாந்தியால் நிரம்பி இருப்பதை விட சிறந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இது போன்ற போலி கவிதைகளாலும் இரண்டாவது இந்த சிறுக்கான கவிதைகளாலும் நிரம்பி இருப்பதை குறித்து தான் பெருமானார் அப்படி பேசினார். இது நல்ல கவிதைகளையும் எந்த கவிதைகள் ஈமானை வலு சேர்க்குமோ அப்படிப்பட்ட கவிதைகளை குறித்து பெருமானார் அப்படி பேசவில்லை அப்படிங்கிறதுக்கு இன்னும் சில ஆதாரங்கள் கிடைக்கிறது. அது அல்லாம இந்த செய்தி மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான வரலாற்று செய்தியை இது வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். ஒரு முக்கியமான தகவலை இந்த இடத்துல சொல்றாங்க. உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்நிலையில் நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை குறித்தான நகர்வை முஸ்லிம் சமூகத்தில் ஏற்படுத்தியது. நான் போன வாரம் சொன்னது மாதிரி எத்தனையோ கருத்துகளுக்கு அடிப்படையாக இருந்தவர்கள் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சிந்தனையும் அந்த விதைகளும் மிகப்பெரிய மாற்றத்தை சமூகத்தில் ஏற்படுத்தியது. அப்போ அந்த வகையில உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு மிகப்பெரிய வேலையை இந்த கவிதைகளுக்காக வேண்டி செஞ்சாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன மினல் பயானி லஸ்ஸஹரா, இன்ன மினஷ் ஷஅரி லஹிக்மா, லஹிக்கம் பயான்ல சொற்பொழிவுகள்ல நிறைய நேரங்களில் அசரை ஏற்படுத்துகிற தாக்கத்தை ஏற்படுத்துகிற செய்தியை சில பேருக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். பெருமானாருடைய காலத்திலே ஒரு பெரிய கத்தீப், ஒரு பெரிய ஆரேட்டர், ஒரு சொற்பொறிவாளர் இருந்தால் அவரை குறித்து பெருமானாரிடத்தில் சொல்லப்பட்டது, ஆமா அவருடைய பேச்சுக்குன்னு ஒரு அசர் இருக்குன்னு பெருமானார் சொன்னார்கள். இன்னைக்கு குரான் ஹதீஸ் குறித்து பேசாதவர்களுக்கும் சில பேருக்கு அந்த விதமான மணிக்கணக்கில் ஒரு மணி நேரம் பேசுறாங்க, ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல மாற்றார்கள். அந்த அசர் பெருமானார் சொன்னார்கள், பேச்சிலே அசர் உண்டு, அது உங்களுடைய இதயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், அதனால பி கேர் பி ஆக. ரெண்டாவது ஷேர்ல கவிதைகள்ல சில ஹிக்மத்துகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது குறித்தான செய்திகளை சொல்லி இருக்கிறார். இதனுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலத்துல ஒரு செய்தி ஒன்று நடக்குது. ஒரு முக்கியமான குரானை குறித்தான ஒரு அறிவு ரீதியான ஒரு நகர்வு. ஒரு நாள் மெம்பர்ல ஏறி நின்று உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது ஒரு ஆயத்தை சொல்றாங்க, ஒரு ஆயத்தை படிக்கிறாங்க. படிச்சுட்டு இந்த ஆயத்துக்கு இந்த வார்த்தை யாருக்காவது தெரியுமான்னு கேட்டாங்க. என்ன கேட்டா, நிறைய சஹாபாக்களுக்கு நிறைய வார்த்தைகளுக்கு அந்த நேரத்தில் அவங்களுடைய புழக்க பாஷைகளில் அர்த்தங்கள் தெரியாத ஒரு நிலை இருந்தது. பெருமானார் அந்த வார்த்தையை அந்த மெம்பர்ல ஏறி வாசிச்சாங்க, யா அய்யுஹன் நாஸ் மா தகூலூன ஃபீ கௌலில்லா அவ் யஃபுதஹும் அல தகவ்வு. ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், அவ் யஃபுதஹும் அல தகவ்வு, நாம் அவர்களை சிறிது சிறிதாக நாம் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்றான். இது மனிதர்களாக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் இந்த உலகத்தினுடைய அழிவு நிறை குறித்து இறைவன் பேசிய செய்தி. இன்னைக்கு வந்து இலங்கையோடு ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் சேர்ந்திருந்தோம், இவ்வளவு பெரிய பகுதி வளர்ந்திருந்தது, இங்கெல்லாம் கடல் இருந்துச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க பகுதி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஒவ்வொரு பகுதியா உள்ள போயிருச்சிங்கன்னா, அதே மாதிரி அந்த ஒவ்வொரு பகுதியாக நாம் பிடிப்போம் அப்படின்னு நல்லா சொல்றான். இப்ப இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் இன்றைய தினத்தில் சொல்லக்கூடியவங்க இது வந்து டயபிட்டிஸுக்கும் சொல்றாங்க, சுகர் நோய் இருக்கு இல்லையா அதுக்கும் நேரடியாக பிடிக்காமல் ஒவ்வொரு பகுதியா பிடிக்கிறது. என்னைக்கு சுகர் வந்துச்சோ அப்புறம் கண்ணுமா காலுமா காதுமா கிட்னிமா ஒவ்வொன்னா குறைஞ்சு அப்புறம் கபரஸ்தான்ல கொண்டு போய் வைக்கிறது வரையும் இதான் நிலைமை. அவ் யஹுதஹும் அலா தஹூர் என்ன கேட்டா, இது ஒரு அற்புதமான வசனம், இந்த வசனம் இருக்கிறது ஒரு அழகான செய்தி. அல்லாஹ் மனிதனுடைய சிந்தனையை தூண்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் பேசுகிற ஒரு அழகான செய்தி. இதுல அல்லாஹு தஆலா இதனுடைய முன்பின் ஆயத்துக்களை பார்க்கும் போது மிக தெளிவாக அந்த இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், இந்த இடத்துல பாவம் செய்பவர்களே, எல்லா மனிதர்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தளத்துல பாவம் செஞ்சுட்டு இருக்கோம், பாவம் செய்பவர்களே, அஃப அமீனல்லதீன மக்ரு செய்யா, பாவம் செய்யக்கூடியவர்கள் என்ன நிம்மதி அடைந்து கொண்டார்களா, அவங்களாக தாங்களா தங்களை தேத்திக்கிட்டாங்களா, எங்க பாவம் செய்யறாங்களோ, நம்ம இந்த படிக்கிற இந்த வசனத்தை போன்ற எல்லாம் சொன்னா பாவம் செய்யற இடத்திலே அவங்களை நம்மளால உள்வாங்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டாங்களா, அதை விட்டு அவர்கள் என்னது சேஃப் வி ஆர் சேஃப் நினைக்கிறானா, அல்லது ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு நாம் சிரமத்தை அதாபை கொண்டு வர மாட்டோம் அப்படிங்கறதுல எந்த நம்பிக்கையில அவங்க இருக்காங்க எல்லாம் கேட்கலாம். அப்படி உள்வாங்கிறதுக்கு எவ்வளவு நேரம், அல்லது அவர்கள் அறியாத புறத்தில் இப்படித்தான் நமக்கு சிரமம் வரும், பண கஷ்டம் வரும், உடம்புல நோய் வரும், இப்படி எதுவும் தெரியாம வேறு வேறு ரூபங்களில் அவர்களுக்கு சிரமத்தை கொடுப்பது நமக்கு எவ்வளவு நேரம். அடுத்து கேட்கலாம், அதுக்கு போன வாரம் பைக்ல இதுல வண்டியில போகும்போது இந்த ஆயத்தை சொன்னார், பிரயாணத்தில் போகும்போது நாம் அவர்களை பிடிக்க மாட்டோம்னு நினைச்சுக்கிட்டாங்க. எப்படினாலும் வெளியே போகணும்ல, எல்லாம் சொன்னா பாவம் செஞ்சுட்டு உன் போட்டக்குள்ளே நீ இருந்துக்குவியா, நீ சேஃப்னு நினைச்சுக்குவியா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ ஜாமா வாங்க போமாட்ட, உன்னை கூட்டிட்டு வேற ஒரு ஊருக்கு போமாட்டோம், அந்த ரோடுகளிலே வைத்து உன் உயிரை வாங்குவதற்கு எனக்கு எவ்வளவு நேரம் நல்லா கேட்கிறான். He is talking about the accident. என்ன அழகா, அப்படி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர்கள் அதை தடுத்துக் கொள்வதற்கு சக்தி பெற மாட்டார்கள். அவங்க கார்ல அந்த சேஃப்டி கார்டு போட்டுக்கலாம், இந்த பலூன் சிஸ்டம் போட்டுக்கலாம், இந்த ஈவிஆர்எஸ் அந்த சிஸ்டம் இந்த சிஸ்டம், காசு கூட கூட உங்களுடைய கார் அப்படி இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஆனாலும் கூட அந்த கார்களிலும் பல பேர்களை நாம் எடுத்திருக்கிறோம். அப்ப சேஃப்டி சிஸ்டம்ங்கிறது நீங்க வைக்கிற சிஸ்டத்துல இல்ல, நாம் போடுற பாதுகாப்புல எல்லாம் சொன்னான். அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் அஞ்சுக்கிங்க, வெளியே போகும்போது எனக்கு கொஞ்சம் பயப்படுங்க, நீங்க செய்த பாபத்தை நினைத்து கொஞ்சம் சிந்திங்க. அடுத்த எல்லாம் சொல்றான், அவர்களுடைய ஒவ்வொரு பகுதியாக நாம் பிடிக்க மாட்டோம் அப்படிங்கறது அவர்கள் நினைத்து கொண்டார்கள். தகவல் கொஞ்சம் கொஞ்சமா ஒரே வெடியா பொருளாதாரத்துல மேல இருந்தவர் ஜீரோ ஆயிடுறாரு அப்படி இல்ல, கொஞ்சமா ஒரு லாஸ் வரும், மேல அறிவுல இருந்தவர் ஒரே கீழே போறது இல்ல, கொஞ்சம் மறந்து போகுது படிப்புறது, கொஞ்சம் கொஞ்சமா தனக்கு இருந்த அறிவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னை விட்டு விலகுது. என்ன குர்ஆன் என்ன சொல்லுது, அல்லாஹ் குர்ஆன்ல அழகான ஒரு வசனத்தை சொல்லுவாங்க, நீங்கள் அல்லாஹுவை பயப்படுங்கள், உங்களுக்கு நான் அறிவை தருவேன். அப்ப எங்க பயம் போகுது, அறிவு போயிடும். குர்ஆன் சொன்ன வசனம், அவங்க இஷ்டத்துக்கு அவர்களாக இன்மை எடுத்துக் கொள்ளுகிற அளவுக்கு எல்லாம் நம்ம வைக்கல. அல்லாஹ் சொல்றான், எந்த இதயங்கள் அதற்கு தகுந்தது, அதற்கு தகுந்த ஒளியோடு அமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஒளியை தனதாக ஆக்கி கொண்டதோ அந்த இதயங்களுக்கு தான் இன்மை உண்டு. நினைச்சவன்லாம் படிச்சுட்டு போயிட முடியாது, எல்லாம் சொல்லுகிறான். அப்ப அவுதாகும், நாம் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பகுதியாக பிடித்தால் ரவுஃப் ரஹீமால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்றான், ரஹீம் உங்களின் மீது கடுமையான இரக்கம் கொண்டவன் உங்களுடைய ரட்சகன். அப்படிலாம் உங்களை பிடிக்கிறதுக்கு விரும்பல இல்ல, உங்களை விடுறான் பரவாயில்ல, பாசமான கடைக்குட்டி ஒரு பிள்ளை செய்கிற தவறை அந்த தாயும் தந்தையும் எப்படி கண்டும் காணாமல், அல்லது இன்னைக்கு நாளைக்கு சரியா போயிருவான் என் பிள்ளை என்ன பேசிக்கிட்டு இருக்கானோ, அல்லாஹ் சொன்னார் உங்கள் மீது அளவு கடந்து பேசு. இந்த ஆயத்தை படிக்கிறாங்க, படிச்சுட்டு இந்த ஆயத்தை சொல்றாங்க, தஹவ்வுஃப் அப்படின்னு சொன்னா பயம் அப்படின்னு இருக்கும், பயம் உங்கள் பயத்தின் மீது அல்லாஹ் பிடிக்க முடியாதுன்னு நினைச்சீங்களான்னு அர்த்தம் இருக்கு. ஆனா கேக்குறாங்க வார்த்தைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலி அல்லாஹு தஆலா மேடம் மேல ஏறி நின்று எல்லா மக்களும் இருக்கிற நேரத்துல கேக்குறாங்க, இந்த தஹவ்வுஃப் அப்படிங்கக்கூடிய வார்த்தைய பயன்படுத்தக்கூடிய கூட்டம் ஏதாவது உண்டா, இதை யாராவது நீங்க பயன்படுத்துவீங்களா, இந்த வார்த்தை யாரையாவது புழக்கத்துல இருக்கா அப்படின்னு கேட்டா எல்லாரும் அமைதியா உட்கார்ந்தாங்க, யாருமே பேசவே இல்லை. பனி உதை, பனி உதை அப்படிங்கக்கூடிய கூட்டத்தில இருந்து ஒரு வயசான ஆள் எந்திரிச்சு நின்னார், சொல்லிட்டு எந்திரிச்சு நின்று சொன்னாரு, ஹியல் உகத்துனா, அவர் சொன்னாரு ஹியல் உகத்துனா, இட் இஸ் அவர் லாங்குவேஜ், வி ஆர் யூசிங் தட், நாங்க தான் அந்த வார்த்தை யூஸ் பண்றோம், எங்கள்கிட்ட உண்டு அப்படின்னு சொன்னாரு. உடனே உரது அவர் பார்த்து கேட்டாங்க, தகவுனா என்ன அர்த்தத்தில் நீங்க பயன்படுத்துறீங்கன்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அவர் சொன்னார், கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் நாங்கள் பயன்படுத்துறோம். தகவுனா பயத்தை குறித்தான செய்தி அல்ல, கொஞ்சம் கொஞ்சமா போறது, ஒரு செய்தி நம்மளை விட்டு போறது, ஒரு வீடு இருக்கு ரெண்டு வீடு இருக்கு ஒரு வீடு போயிடுச்சு அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்கு தகவுன்னு நாங்கள் சொல்லுவோம்னு சொன்னார். உன்னே ஆதாரம் கேட்டான், என்ன அல்லாஹ்வினுடைய வார்த்தை இப்ப நல்ல விளக்கணும், வெறும் கவிதைகள் தானே அது போகுதுங்கிறது அல்ல, வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லிட்டு இதுக்குள்ள பொருள் என்ன அப்படிங்கறத கேட்டுட்டு அதுக்கு ஏதாவது ஆகும். ஏன்னா இந்த தகவுங்கிற வார்த்தையே வேற எந்த அரபிக் கபாயிலும் பயன்படுத்தல, அரபுகள் பேச்சிலே இல்ல இப்படி ஒரு வார்த்தை, யார்ட்டையுமே பயன்ல இல்ல, ஒரே ஒரு கூட்டத்தில் தான் இருக்கு. அப்ப அவர் சொன்னார், ஆமா எங்களுடைய கவிஞர் அபு கபீர் அப்படின்னு உதயலி அப்படின்னு சொல்றவர் ஒரு வார்த்தையில ஒரு கவிதையில சொல்றாரு அதுக்கு அப்படின்னு அந்த உதாரணத்தை சொல்றாரு, தஹவ்வஃபர் ரஹ்லு மின்ஹா தாமிக்கன் கரிதா, தஹவ்வஃபர் ரஹ்லு மின்ஹா தாமிக்கன் கரிதா கமா தஹவ்வஃப ஊதன் நபாதி ஸுஹுன், ஒரு கவிதையை சொல்றாரு அங்க அந்த கவிஞர், எங்க கவிஞர் சொல்றாரு, தஹவ்வஃபர் ரஹ்லு மின்ஹா தாமிக்கன் கரிதா, ரஹல் அப்படின்னு சொன்னா ஒட்டகம், நம்முடைய அந்த இது வாகனமாக பயன்படுத்துகிற அந்த பொருள், அந்த ஒட்டகத்தினுடைய திமிழ் எந்த அளவுக்கு நல்ல பெருசா மேல தூக்கி நிக்குதோ அந்த அளவுக்கு அந்த ஒட்டகம் வந்து நல்ல பலம் பொருந்தியதாக இதாக கணிக்கப்படும். அப்படி நல்ல திமிழை உடைய அந்த ஒட்டகம் தொடர்ந்து பிரயாணம் செய்கிற போது பிரயாணத்தின் காரணமாக அந்த திமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். எப்படி ஒரு ஒட்டகம் தொடர்ந்து பயணித்தால் அதனுடைய திமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், அந்த வார்த்தை எனக்கு போற போட்டு சொல்றாரு, கமா தஹவ்வஃபு, எப்படி ஒரு உளி ஒரு மரத்தை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி இவ்வளவு பெரிய மரத்தை ஒரு அழகான கட்டிலாக வடிவமைக்கிறதோ அதே மாதிரி பிரயாணம் ஒரு ஒட்டகத்தினுடைய அந்த திமிழை குறைத்து விடும், இதுக்கு நாங்க பயன்படுத்துறோம் சொன்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க, இப்படி ஒரு அறிவை தந்த அந்த ரப்புக்கே சர்வ புகழும்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு பாடத்தை சொல்றாங்க, யா ஐயுஹன் நாஸ் அலைக்கும் பி தீவானிக்கும், யா ஐயுஹன் நாஸ் அலைக்கும் பி தீவானிக்கும், ஓ த பீப்பிள் ப்ளீஸ் சேவ் யுவர் போயம்ஸ், இந்த இடத்துல சொன்ன தீவான் அப்படின்னு சொன்னா ஜாஹிலியாவினுடைய அந்த கடந்த காலத்தினுடைய அந்த கவிதைகளை நீங்கள் சேமித்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, இன்ன ஃபீஹி தஃப்ஸீரு கிதாபிக்கும் வ மஆனி கலாமிக்கும், இட் இஸ் தி எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தி வேர்ட் ஆஃப் காட், அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளுக்கு அதிலே விளக்கங்கள் இருக்கிறது, உங்களுடைய கிதாபுக்கு விளக்கம் தேவைன்னா யூ ஹாவ் டு லேர்ன் த போயம்ஸ் அண்ட் போயட்ரிஸ், நீங்கள் கவிதைகளை படித்தால்தான் இந்த வார்த்தைகளை விளங்கிக் கொள்ள முடியும். எப்ப நீங்க குரானுடைய ரிசர்ச்சராக ஆகுகிறீர்களோ, குரானுடைய அந்த அறிவை தேடி பயணப்படுகிறீர்களோ, நீங்கள் கவிதைகளை குறித்தான சிந்தனைகளையும் அறிவுகளையும் வளர்த்துக் கொள்வது உங்கள் மீது கடமை. ஆகவே இனி நீங்கள் கவிதைகளை விட்டுவிட வேண்டாம், அதை தேடி பிடித்து அதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்பவர்கள் அன்றைக்கு சஹாபாக்களுக்கு பாடம் நடத்தினாங்க. அதுக்கு பின்னாடிதான் பல்வேறு கவிதை கிதாபுகள் வந்து தொகுக்கப்பட்டது, எழுதப்பட்டிருக்கிறது. கவிதை தொகுப்பு இமாம் ஷாஃபி அவர்களுடைய கவிதை மிக ஃபேமஸான
கவிதை தொகுப்புகள் நிறைய உண்டு. இதெல்லாம் எதுக்கு சேமிச்சு வச்சாங்க அப்படின்னு சொன்னா, எதோ வந்து சும்மா இருக்க நேரத்துல பாடுறதுக்கோ அல்லது பொழுதுபோக்காக இருப்பதற்கோ அல்ல. வேதம் விளங்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தைகள் நமக்கு தேவைப்படும். அல்லாஹ்வுடைய கலாமை புரிந்து கொள்வதற்கு இந்த கவிதைகள் நமக்கு முக்கியத்துவம் தருகிறது என்ற காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அதற்கு பின்னே இதிலே ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பித்தார்கள். கவிதைகளை மனப்பாடம் செய்வது, அதை குறித்தான ஆய்வுகள் அதற்கு பின்னாடி நிறைய நடைபெறுகிறது. அப்ப இதுதான் இஸ்லாத்தில் கவிதைகளுடைய அந்த முக்கியத்துவத்தை குறித்து காட்டுகிறது. ஒமா என்பதில பெருமானாரு கதை நாம் பழக்கவில்லை அப்படிங்கிறதுனால இந்த சமூகம் இது தேவையற்றது என்று நினைத்து விட முடியாது அப்படிங்கிறதுக்கு இது அதுக்கு கீழே எழுதுறாங்க இந்த செய்திகளை. உடனே கவிதையே குற்றம், அது கூடாது, அதுக்கு பின்னாடி நம்ம போகக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு போறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அந்த பெருமானாரை குறித்து பாடிய பாடல்கள் உண்டு, அதை இந்த சமூகம் எடுக்க வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் இதற்கு பின்னே சொல்லப்படுகிற செய்தி. இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கடைசியா சொல்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அந்த நபிக்கு அது தேவையல்ல கவிதை, ஆனால் இது திக்ரம், ஒரு நல்ல உபதேசம். இல்லா குர்ஆனை குறித்து சொல்லுகிறான், தெளிவான வேதம். இப்ப இந்த இடத்துல சொன்னாங்க இன்ஹுவ இல்லா, இந்த அரபியருடைய வார்த்தைகளுக்கு சொல்லும் போது எதை ஒன்னையும் உறுதிப்படுத்தி சொல்லுவதற்காக வேண்டி இந்த இன் அப்படிங்கறத போட்டு பின்னாடி இல்லா அப்படிங்கறத போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த கிராமர் சம்பந்தமாக பேசக்கூடியவர்கள் பேசுகிறார்கள். இரண்டாவது திக்ர் என்ற வார்த்தையை எல்லாம் சொல்றான். திக்ர்னா என்ன? நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி திக்ரன்னா அல்லாஹுவை நினைவு கூறுதல். குர்ஆன் அப்படிங்கிறது ஒரு நினைவு கூறுதல் அப்படின்னு நல்லா சொல்றோம். என்ன நினைவு கூறுதல்? என்ன பல இடங்கள்ல மாறி மாறி அல்லாஹ் பேசும்போது திக்ர் திக்ர்னு பேசிக்கிட்டே இருப்பான். இந்த சூராவினுடைய ஆரம்பத்திலே சொல்லும் போது கூட அல்லாஹு தஆலா சொன்னான், யாசீன் உல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன் அலா சிராத்தி முஸ்தகீம் தன்ஸீல் அல் அசீஸர் ரஹீம் லிதுன்திர கௌமன் மா உன்ஸிர ஆபா அப்படி கீழே வரும்போது அல்லாஹ் அங்கே திக்ர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏ பல இடங்கள்ல இதே மாதிரி அல்லாஹ் தஆலா திக்ர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானே அப்படின்னு பார்த்தா இன்னமா துன்ஜுரு மனிதப அத்திக்ர வஹஷியர் ரஹ்மான் அல்லாஹ் சொல்றான். இப்ப திக்ர் அப்படின்னு சொன்னா என்ன? நல்லுபதேசம், நினைவூட்டல் அர்த்தம், நினைவூட்டுதல். ஏன் இந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான்? தன்னை நினைவு கூறுறதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். குர்ஆனுக்கு என்ன திக்ர் அப்படின்னு சொன்னா அழகான ஒரு விளக்கத்தை எழுதுறாங்க. மனிதன் எத்தனையோ விஷயங்களை அறிந்திருக்கலாம், எத்தனையோ விஷயத்த நம்ம படிச்சிருக்கோம், ஆனா படிச்ச எல்லா விஷயமும் திரும்ப நமக்கு ஞாபகம் இருக்கானா? இருக்காது. நம்ம ஏற்கனவே போன தடவை சொன்னது மாதிரி அஞ்சாவது வகுப்புல போட்ட கணக்கை இப்ப சொல்லுங்க, இல்ல நாலாவது வகுப்புல என்ன படிச்சீங்களா தெரியாது, ஆனா படிச்சிருக்கோமானா படிச்சிருக்கோம், அதை கடந்துதான் வந்திருப்போம். ஆனால் வாழ்க்கைக்கு எது தேவையாக இருக்கிறதோ அதை குறித்து பேசுகிற போது சொல்லுவாங்க அது டெய்லி நினைப்புல இருக்கும். அது எது? இன்னைக்கு நம்ம சொல்லணும்னா பணம். வளர்ந்த பின்னாடியும் படிச்ச பின்னாடியும் கூட யாராவது ஒருத்தர் இல்ல பணம் மறந்து போச்சுங்க அப்படின்னா பணம். ஏன்னா இனிமே போறக்கூடிய வந்து இந்த டிமானிட்டைசேஷனுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த பேப்பர்லெஸ் எக்கனாமில வேண்டாம், ஒரு வேளைக்கு காசு மறந்து போலாம், ஆனாலும் காசு இருக்கா இல்லையான்னு பாக்கணும்ல பேங்க்ல, அப்பதானே இருக்க முடியும். அப்ப டெய்லி தனக்கு பச தேவை அப்படின்னு சொன்னா பணம் வந்து 24 மணி நேரம் மண்டையிலே ஓடிக்கிட்டு இருக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு காசு எடுக்காம வெளியே போயிட்டா கூட போன உடனே ஒண்ணுமே ஓடாது, அது நடந்துருச்சுன்னா, இது வந்துருச்சுன்னா, அதை வாங்க வேண்டியது வந்துருச்சுன்னா. அப்ப தனக்கு எது தேவையோ அதை மனிதன் தன்னுடைய சிந்தையில் பசுமையாக வைத்துக் கொள்ளுகிறான். இது மனிதனுடைய இயற்கை. அப்போ தான் அறிந்த விஷயங்கள் எல்லாம் மனதில் நிற்க வேண்டும் என்ற தேவையில்லை, எது தேவையோ அது பசுமையாக இருக்க வேண்டும். அப்ப அதை குறித்து குர்ஆன் பேசும்போது சொல்லுகிறது உங்களுடைய வாழ்க்கையில் குர்ஆன் என்பது பசுமையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா மனிதனுக்கு இயற்கையிலே இருக்கிற அந்த மறதி, எத்தனையோ விஷயத்தை அறிஞ்சு வச்சிருப்போம் ஆனா மறந்து போயிருப்போம், தெரிஞ்சு வச்ச எல்லா செய்தியும் டெய்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல. அல்லாஹ் சொல்றான் இந்த குர்ஆன் என்பது உங்களுடைய மனதில் தினம் தினம் பசுமையாக இருக்க வேண்டும், அதான் திக்ர். மாறி 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 இந்த சிந்தனை இடைவிடாது உங்களுடைய மனதில் ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும். தொழுகையில நீங்க ஓதும்போது ஏதாவது ஒரு வகையில குரான் அப்படிங்கிறது உங்களை இடிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அது கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த வாழ்க்கையிலும் சுகம் ஜெயம், உங்களுடைய பாதைகள் மிகச்சரியாக இருக்கும். ஏன்னா அது ஓதி கேட்பவர்களே எல்லாம் விட்டாலா ஒரு காலத்திலும் நடுத்தருவில் விடுவதில்லை. நம்ம ஏற்கனவே அன்றைக்கு சொன்ன மாதிரி ஒருத்தர் கூட திரும்ப கேட்டார், எங்கெல்லாம் குரான் ஓதப்படுகிறதோ அங்கெல்லாம் மலக்குகள் ஆகுது. இன்னைக்கு இங்க ஒரு ஆயத்தை ஓதி பேசுறோம்னா இங்கிருந்து இன்னும் ஹதீஸ்கள் வருகிறது, இங்கிருந்து அரிசி வரை மலக்குகள் நிற்பார்கள் அப்படின்னு ஒரு அந்த அளவுக்கு ஒரு, ஏன் அது மலக்குகளுக்கு கொடுக்கப்படாத ஒரு நேரம். மலக்குகளுக்கு குரான் ஓதுற நேரம் தரப்படுறதில்லை. அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய அந்த ஆர்டர்களை செய்வாங்க, அல்லாஹ் திக்ர் செய்வாங்க. அதனால எங்கெல்லாம் குரான் ஓதப்படுகிறத நேர போய் ஆஜர் உடனே அங்க மலக்குமார்கள் இங்கே வந்து சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். அப்ப அவ்வளவு பெரிய அந்த விஷயத்தை குறித்து அல்லாஹ் சொல்றான், இது எந்த நேரமும் உங்களிடத்திலே நிறுத்தி வைக்கப்பட வேண்டிய ஒன்று, உங்களுடைய சிந்தனையிலே இருக்க வேண்டிய ஒன்று. அதனால திக்ர் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான். ரெண்டாவது சொல்றான், குர்ஆனும் முபீன், இது ஒரு தெளிந்த ஒரு வேதம், தெளிந்த மிக தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு வேதம். ஆரம்பத்தில் அல்ல, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது எல்லாமே கன்க்ளூஷன்ல போயிட்டு இருக்கு, முடிவுரை. முதோ வசனத்தில் அல்லா சொல்றான், யாசீன் ஒல் குர்ஆனில் ஹக்கீம், அறிவு பொருந்திய வேதம். முதல்ல சொல்லும் போது அல்லா சொன்னா ஹக்கீம், அறிவு பொருந்திய வேதம். இன்னக்கல் லமினல் முர்சலீன் அல்லா சராத்தி முஸ்தகி, நபியை பத்தி பேசும்போது இப்படி பேசினா, நிச்சயமாக நீங்கள் தூதர், நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் இது தெளிந்த வேதம். என்ன வித்தியாசம் எழுதுறாங்க, இதுக்கு காரணம் எழுதுறாங்க, அல்லாஹினுடைய வேதத்துல ஒரு வார்த்தைக்கு கூட தேவையில்லாமல் அல்லாஹ் பயன்படுத்தியது கிடையாது. அங்க ஹக்கீம் அப்படின்னு அல்லாஹ் சொன்னது எதுக்கு அப்படின்னு கேட்டா, நாம் போகிற பாதையில், நாம் கடந்து போகிற பாதையில் பாதையை கடப்பதற்கு அறிவுகள் தேவை, அறிவு வேணும். இப்ப இங்கிருந்து வண்டி எடுத்துட்டு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா, ரோட்ல வண்டி எப்படி ஓடணும்னு தெரியணும், இங்கிருந்து போய் எப்படி திரும்பணும்னு தெரியணும், எந்த ரோடு முன்னாடி உள்ள ஆளுகளை பார்க்க தெரியணும். அப்ப அறிவு தேவை. ஹக்கீம் அப்படின்னு சொன்னா அந்த ஞானம் என்ற அர்த்தம், போகிற பாதையில் அறிவு தேவை. இந்த இடத்துல எல்லாம் சொல்றான் முபீன், தெளிவான வேதம். என்ன தெளிவான வேதம், நவியே உங்களுக்கு கவிதைகளை நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை, உங்க வேதம்னா அதுக்கு நேரடியான உதாரணம். இது கவிதை மாதிரியே இல்லை, கவிதையினுடைய எந்த இலக்கணமும் இதுல பொருந்திய வராது. அப்ப உங்களை பார்த்து இவர்கள் கவிஞர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த விதமான ஆதாயமோ அல்லது எந்த விதமான அதற்குரிய ஆதாரங்களோ கிடையாது. அப்ப இது தெளிவான உங்களுக்கு அத்தாட்சிகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அறிவை குறித்து பேசுவதோடு, எந்த சமூகம் பெருமானாரை கவிஞர் என்று சொன்னதோ அதற்கு அல்லாஹ் தஆலா இங்கே ஒரு பதிலையும் சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தடுத்த வசனங்கள்ல இது ஏன் தேவை அப்படிங்கிறதை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இது ஏன், What is the cause? Objective. இந்த தேவை எதற்காக வேண்டி நாம் ஆக்கினோம் என்பதை குறித்து அடுத்த வசனங்களிலே பேசுகிறான் இன்ஷால்லா. அடுத்தடுத்த வாரங்களில் அதை குறித்தான நல்ல அறிவுகளை பெறுவதற்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும். இரண்டாவது, இப்ப இந்த நல்ல நாட்களிலே நாம் இருக்கிறோம், இந்த ஐயாம தஷ்ரீக்குடைய நாட்களிலே நிறைய நல்ல இபாதத்துகள் செய்வதற்கு, நல்ல பதில்கள் நிறைய செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ரெண்டாவது, குறிப்பாக அதிகமாக குர்ஆன் ஓதுகிற மக்களில் நாம் மாறி கொள்ள வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும், ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ். விளையாட்டுக்கு சொல்லல, அல்லாஹுக்கே எல்லா பெருமையும். இந்த பயான கேட்ட நிறைய பேர்கள் வெளியே உள்ளவங்க ஒவ்வொரு ஜுஸ் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஆரம்பத்துல இதுக்கு 20 நிமிஷம், 50 நிமிஷம் ஆகுது, 40 நிமிஷம் ஆகுது அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி இப்ப அது வந்து அவங்களுடைய பழக்கத்துல ஒரு பழக்கமாகி, போன வாரம் கூட ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு, உண்மையிலே ஐ எம் என்ஜாயிங், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஒரு மாசத்துக்கு ஒரு குர்ஆன் என்னால முடிக்க முடியுது, இப்படி முடியுமா அப்படின்னு கூட யோசனையில தெரியல, ஒரு வழிகாட்டுதல் மாத்திருச்சுன்னு. இதே மாதிரி பல பேர் ஓதிக்கிட்டு இருக்காங்க. இந்த நம்மளுடைய இந்த குடும்பத்துல உள்ளவங்க, இதை கேட்டவங்க, இந்த இது இல்லாம உலகத்துல ஒரு நாளைக்கு ஒரு மனசில் ஓதக்கூடியவர்கள் லட்சம் பேர் இருக்காங்க, லட்சம் பேர். 7 நாள்ல ஒரு குர்ஆன், 3 ஜுஸ் அப்படிங்கறது கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அரபுகிட்ட எல்லாம் போய் பார்த்தா ரொம்ப சாதாரணமா ஒரு நாளைக்கு 3 ஜுஸ் ஓடி முடிச்சிருவாங்க. ஆரம்பத்துல பழகுறது வரையும் கஷ்டமா இருக்கும், அதை பழகிட்டோம், அது டீ குடிக்கிறது மாதிரி, சாப்பிடுறது மாதிரி, அது நம்மளை விடவே விடாது. அப்படி அல்லாஹ்வினுடைய வேதத்தோடு ஒரு அரவணைப்பு கிடைச்சிருச்சுன்னா அதை விட ஒரு பெரிய பிளஸ்ஸிங் உலகத்துல எதுவுமே இருக்காது. ஒரு மாசத்துக்கு 3 ஜூஸ் அப்படின்னு சொன்னா வருஷத்துக்கு எத்தனை ஜூஸ்ன்னு கணக்கு, ஒரு மாசத்துக்கு 3 குரான், 10 நாளைக்கு 1 குரான், 1 நாளைக்கு 3 ஜூஸ்னா வருஷத்துக்கு எத்தனை குரான் ஓத முடியும்னு கணக்கு போட்டுங்க. அட்லீஸ்ட் இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஜுசுவை ஓதி பழகிட்டோம் அப்படின்னா 2 பேப்பர் அவ்வளவுதான். காலையில சுகுக்கு பின்னாடி 2 பேப்பர், முன்னாடி 1 பேப்பர், பின்னாடி 1 பேப்பர், லுகருக்கு பின்னாடி இப்படி ஓதுனாலே இந்த சவுதி குரான்ல ஒரு நாளைக்கு 1 ஜுசு ரொம்ப ராகத்தான் முடிக்க முடியும். எந்த சிரமமும் இல்லாம ஒரு 3 நிமிஷம் வந்து முன்னாடி வந்து 1 பேப்பர் தான் மேலிருந்து கீழே வரையும், அடுத்து பின்னாடி 1 பேப்பர்னா ஒரு நாளைக்கு 1 ஜுசு ரொம்ப லேசா முடியும். அது இந்த மாதிரி இந்த நல்ல நாட்கள்ல இருந்து இதை நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுத்தாலா அதுக்குரிய நேரங்களை நமக்கு தனதாக்கி அதுல பறக்க செஞ்சு நம்முடைய வாழ்க்கையில அதை ஒரு அங்கமாக ஆக்கி கொடுத்துருவான். இது போதும் நம்முடைய கபருக்கும் நம்முடைய மறுமைக்கும். இதை கொண்டுதான் பெருமானார் சொன்னார்கள், இதை கொண்டுதான் அல்லாஹ் உங்களை வாழ வைத்திருக்கிறார், உங்களுடைய வெற்றியை தந்திருக்கிறார். என்னது ஆனா அல்லை வாத்ராகுனார் பெருமானார் கேட்பார்கள், யாரெல்லாம் பகல்லையும் இரவிலையும் தொடர்ந்து உன்னுடைய வேதத்தை ஓதக்கூடிய அந்த நசீபை எனக்கு தான். அது கிடைத்தவர்கள் இந்த உலகத்தில் வேறொரு பொருள் அவர்களுக்கு ஈடாக அமைய முடியாது என்பதை இந்த நல்ல நாட்கள் அந்த சிந்தனை எடுத்துக்கொண்டு நம்மளும் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஓத ஆரம்பிச்சிட்டோம்னா அல்லாஹ் மறக்க எதை கேட்டோமோ அதன்படி செயல்படுகிற, அதை புரிந்து கொள்ளுகிற, உள்வாங்குகிற நல்ல மக்களை உங்களையும் என்னையும் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம்களையும் அல்லாஹ்வுத்தாலா ஆக்கியிருக்கான். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி
வபரகாத்துஹு.